SBS தமிழ்.
வணக்கம் நாஞ்சில் சம்பத் அவர்களே.
வணக்கம்.
ஆஸ்திரேலிய கலை மற்றும் பண்பாட்டுக் கழகம் உங்களை இலக்கியம் பேச ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்துள்ளது என்று அறியும் பலருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், நாஞ்சில் சம்பத் அவர்கள் மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமை உண்மைதான், சந்தேகமில்லை. ஆனாலும் அரசியல் இல்லாத நாஞ்சில் சம்பந்தா? அரசியலில் இருந்து நாஞ்சிலாரை பிரித்து பார்க்க இயலாத நிலையில் இலக்கியவாதியாக ஆஸ்திரேலியாவுக்கு பயணப்படுகின்றீர்கள். உங்களை இலக்கியம் பேச அழைத்துள்ளார்கள். எந்த விதமான இலக்கிய பொழிவை நாங்கள் எதிர்பார்க்கலாம்?
எனக்கு இலக்கியம்தான் என்னுடைய முதல் களமும் பலமுமாக இருந்தது. ஆனால் இலக்கிய உலகம் என்னுடைய பசியை உணரவில்லை, என்னுடைய தேவையை அறியவில்லை. என் கனவுகளுக்கு எந்த சிறகும் தயாரித்து தருவதற்கு இலக்கிய உலகம் தயாராக இல்லை. ஆகவே அரசியல் என்னை சுவீகாரம் எடுத்துக் கொண்டது. அதிலேயும் நான் சுடர்விட்டேன். இன்றைக்கும் கட்சி அரசியலில் இருந்து விலகி இருக்கிறேனே தவிர தத்துவ அரசியலில் இருந்து விலகவில்லை. பெரியார் அண்ணா லட்சியங்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதில் நான் இன்னும் உறுதியாகத்தான் இருக்கிறேன். அதே நேரத்தில் இலக்கியத்தை வாசிப்பதும் அதை அனுபவிப்பதும் அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா என்று யோசித்து அதை பயன்படுத்திக் கொள்கிறேன். நேற்று மண்ணெல்லாம் வீரம் பேசுகிற சிவகங்கை மண்ணில் சாத்திரசன்பட்டியில் எளியவன் எனது தலைமையில் ஒரு இலக்கிய பட்டிமன்றம் நான் நடத்தி முடிக்கிற பொழுது நள்ளிரவு 2:30. ஆகவே இலக்கியத்திற்கான தேவை இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழ் மொழிக்கு ஒரு புதிய அறைகூவல் விடப்பட்டிருக்கிற காலகட்டத்தில் தமிழை பேசவும் கேட்கவும் தகுதிப்பாடுள்ள தமிழர்களை உருவாக்க வேண்டிய வரலாற்று கட்டாயம் என்னை போன்றவர்களின் தோளில் விழுந்திருக்கிறது. அந்த கடமையை கூர்மையாகவும் நேர்மையாகவும் செய்வதற்கு அணியமான சூழலில் ஆஸ்திரேலிய கலை பண்பாட்டுக் கழகம் என்னை அழைத்ததில் இது எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய அங்கீகாரமாக கருதி நான் வருகிறேன். எனக்கு இயல் தமிழ் என்ற தலைப்பில் நான் உரையாற்ற வேண்டும் என்று எளியவன் என்னை பணித்திருக்கிறார்கள். கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே தமிழில் படைப்புகள் வர தொடங்கிவிட்டன. ஆகவே அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை தமிழ் இலக்கியத்தினுடைய பரப்பை ஒரு பருந்து பார்வை பார்த்தாலே எளியவன் எனது பேச்சை கேட்க வருகிற ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்களை நிறைவு செய்துவிட முடியும் என்று நான் தீர்மானமாக நம்புகிறேன். இனிமேல்தான் பேச்சை தயார் செய்ய வேண்டும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
நீங்கள் எம்ஏ எம்ஃபில் பட்டம் பெற்றவர், விரிவுரையாளராக கல்லூரியில் சேர்ந்து இப்போது பேராசிரியர் அளவு உயர்ந்திருக்க வேண்டிய நாஞ்சில் சம்பத் இலக்கியவாதியாக அரசியல்வாதியாக சுருங்கி போய்விட்டானே என்று நினைக்கின்றீர்களா? அல்லது லட்சக்கணக்கான மக்களை உங்கள் சொல்லால் கட்டி போட முடிகிறதே என்ற திறமைக்காக திருப்திப்பட்டுக்
கொள்கிறீர்களா? என்னோடு வகுப்பில் பயின்றவர்கள் கல்லூரி முதல்வர்களாக வரைக்கும் வந்துவிட்டார்கள். ஆனால் அவர்கள் பெற முடியாத உயரத்தை நான் தொட்டிருக்கிறேன். வருமானத்தில் வேண்டுமானால் அவர்களை விட நான் இழைத்தவனாக இருக்கலாம். வாங்கி குவித்த புகழில் தமிழுக்காக பங்களிப்பை தந்ததில் ஒரு கல்லூரி பேராசிரியர் எட்ட முடியாத உயரத்தை நான் எட்டியிருக்கிறேன். அவர்கள் ஆச்சரியப்படும்படியும் பொறாமைப்படும்படியும் ஒரு வாழ்க்கை எனக்கு வசமாக இருக்கிறது. அதனாலே எனக்கு எந்த தாழ்வு மனப்பான்மையும் இல்லை.
உங்களுக்கு எப்படி இலக்கிய ஈடுபாடு வந்தது? இலக்கிய சிந்தனைக்கும் பேச்சுக்கும் உங்கள் வழிகாட்டி முன்னோடி என்பதாக யாரை பார்க்கின்றீர்கள்?
நான் பள்ளியில் பயின்ற காலத்தில் தென்றல் காற்று திரும்ப திரும்ப வீசுகிற தென்காசி நகரில் திருவள்ளுவர் கழகத்தினுடைய விழாக்கள் 10 நாட்கள் நடக்கும். அதிலே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி இருக்கும். அந்த அறிவிப்பை தினமணி இதழில் பார்த்துவிட்டு அந்த பேச்சு போட்டியில் 6ஆம் வகுப்பில் கலந்து கொண்டேன். 6ஆம் வகுப்பிலிருந்து முதுகலை பட்டம் பெற்று முடிக்கிற வரை ஏறக்குறைய 11 ஆண்டுகள் தென்காசி திருவள்ளுவர் கழக பேச்சு போட்டியில் முதல் பரிசை பெற்ற மாணவன் தான். அந்த பரிசை வாங்குவதற்காக நான் தென்காசிக்கு போகிற பொழுது தென்காசியில் என்னுடைய சித்தப்பா இந்தியாவினுடைய விடுதலைக்காக அடிபட்டு ஆபத்திற்கு முகம் கொடுத்து அன்னை இந்திராவிடமிருந்து தாமிரப்பட்டம் பெற்ற என்னுடைய தாத்தா தூத்துக்குடி முத்துவிநாயகம் பிள்ளையினுடைய மகன் சித்தப்பா நாராயணன் அவர்களுடைய வீட்டில் நான் தங்கியிருந்து அந்த பரிசை வாங்க போற இடத்தில் கடலூர் நடேசு முதலியாரின் பேச்சை பேராசிரியர் சீனிவாசராகவனுடைய பேச்சை, பேராசிரியர் இளம்பரை மணிமாறன் அவர்களுடைய பேச்சை, பெரும்புலவர் ப நமசிவாயம் அவர்களுடைய பேச்சை, எட்டைபுரம் துரைராஜ் அவர்களுடைய பேச்சை என்று தமிழ் இலக்கியத்தின் ஆழங்கால்பட்ட ஆற்றலும் புலமையும் வீச்சும் கொண்ட சொற்பொழிவாளர்களின் பேச்சை நான் சின்ன வயதில் கேட்டேன். அப்போதே முடிவெடுத்தேன், எந்த சூழலிலும் ஒரு உத்தியோகம் என்ற சிம்பிளுக்குள் போய் அடங்கிவிடக் கூடாது, இவர்களைப் போல் ஒரு நாள் வர வேண்டும் என்று அன்னைக்கு நான் கனவு கண்டேன். யாரை பார்த்த நான் ஆச்சரியப்பட்டேனோ அவர்களையெல்லாம் வெல்லக்கூடிய வகையில் தமிழ் இலக்கிய மேடைகளில் இன்றைக்கு என்னுடைய பங்களிப்பை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். தென்காசி திருவள்ளுவர் கழகம்தான் எனக்கு தொட்டிலாக அமைந்தது.
இலக்கிய சொற்பொழிவில் இமயம் தொடுகின்றவர் நீங்கள், ஆனால் இலக்கிய எழுத்து பக்கம் நீங்கள் செல்லவில்லையே, அதற்கு என்ன காரணம்?
எழுதி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது ஒரு காமதேனு இந்து குடும்பத்தில் இருந்து வருகின்ற காமதேனு இதழில் நான் ஒரு மேடைக்காதலன் என்று 30 தொடர் எழுதி முடித்து அது இப்புத்தகமாக வர இருக்கிறது. ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கிற வாய்ப்பு எனக்கு வசமாவதில்லை. இடையறாத பயணமும் தடையறாத முழக்கமும் உட்கார்ந்து எழுதுவதற்கு உகந்த சூழலை எனக்கு தரவில்லை. ஆனாலும் நான் தடம் பதிக்க வேண்டும், காற்றோடு காற்றாக என்னுடைய பேச்சு கலந்துவிடக்கூடாது, அதையெல்லாம் எழுத்தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இப்பொழுது அதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறேன். வெற்றி பெறுவேன் என்று நம்புகிறேன்.
அரசியல் முன்னெடுப்புக்கு இலக்கியம் உங்களுக்கு கை கொடுக்கிறது என்பதாக உங்களுக்கு படுகிறதா?
நிச்சயமாக. அதனால்தான் தமிழ்நாட்டின் மேடைகளில் மதிப்பு குறையாத ஒரு சொற்பொழிவாளன் என்கிற இடத்தில் நான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் 1986 தலைவர் கலைஞர் தலைமையில் நடந்த இந்திய திருப்பம் மகாநாட்டில் கோவையில் எனக்கு முதலில் கிடைத்த வாய்ப்பே இந்திய திருப்ப மகாநாட்டில் பாவேந்தர் படத்தை திறந்து வைப்பதுதான். அதிலிருந்து நான் அரசியல் கட்சி மேடைகளில் பேசினாலும் இலக்கிய மேற்கோட்டுகளை, இலக்கிய காட்சிகளை, பிச்சைகளின் தசைகளை பிச்சு எறிகிற இரத்த சந்தத்தில் உள்ள பாடல்களை அரசியல் கட்சி மேடைகளிலும் நான் பயன்படுத்தியதனால்தான் வெல்ல முடியாத பேச்சாளருடைய வரிசையில் முதலிடத்தில் இருப்பதாக நான் கருதுகிறேன்.
அரசியல் கலந்த இலக்கியங்கள் பல உண்டு, உங்களை கவர்ந்த அரசியல் இலக்கியம் எது?
என்னை கவர்ந்த அரசியல் இலக்கியம் என்று பார்த்தால் வால்கா நதிக்கரை ஓரத்தில் சூழ்கொண்ட புரட்சிக்கு முகம் தந்த மகத்தான தலைவன் லெனின் அவர்களுக்கு அடியெடுத்துக் கொடுத்த மாக்சிம் கார்க்கினுடைய தாய், அண்ணல் காந்தியடிகளினுடைய மனதில் மகரந்த சேர்க்கலை நடத்திய லியோடால்ஸ்டாய் போரும் சமாதானம், தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தின் சொற்பொழிவாளன் என்ற நிலையை நான் பெற்றதற்கு பிறகு அன்றைக்கு நான் களத்துக்கு வருகிற பொழுதே என் கண்ணில் மிகப்பெரிய பிம்பமாக கண்ட காவிய தலைவர் கலைஞர், கவியரசர் பொன்னிவளவன் ஒரு கவிதையில் ஒரு எதிரியை காயப்படுத்தி அவனை நசிய செய்துவிட முடியும் என்று நெருப்பில் தமிழ் செய்து நீசர்களை சாடிய தத்துவ கவிஞர் குடியரசு, இந்த ஆளுமைகளையோடு நான் பழகி இருக்கிறேன். அவர்களுடைய தமிழை நான் உள்வாங்கி இருக்கிறேன். அதே நேரத்தில் அண்ணாவை நான் பார்த்ததில்லை. அண்ணாவினுடைய படைப்புகள் எல்லாம் அச்சர லட்சம் பெறும். அண்ணா அவர்கள் வெள்ளை மாளிகையிலிருந்து கற்பனை செய்து ஒரு புதினம் எழுதினார்கள். ஒரு தலைமுறையை பற்றி கவலைப்படுகிற ஒரு மகத்தான அறிஞனுடைய கனவுகள் வீண் போகாது என்பதற்கு அந்த வெள்ளை மாளிகையில் நூல் ஒரு உதாரணம். என்னவென்று கேட்டால், கருப்பு நீரோக்களை ஆறாதவர்களாக அலட்சியப்படுத்துகிற அமெரிக்க திருவிடத்தில் வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பன் அதிபதியாக வந்து உட்கார்வான் என்று கனவு கண்டு அந்த வகையில் அந்த புதினத்தை அண்ணா முன்னெடுத்து செல்கிறார். பாருங்கள், பாரக் உசைன் ஒபாமா என்று கருப்பின குலத்தில் பிறந்தவர் அந்த இடத்திற்கு வந்துவிட்டார். அது போக பாரசீக கவிதைகள், அண்ணாவினுடைய கடிதங்கள், பூதப்பாண்டி ஜீவானந்தம் என்று தமிழ்நாட்டில் கம்யூனிச கட்சிக்கு இரத்தமும் சதையும் தந்த மகத்தான கவிஞர் ஜீவாவினுடைய படைப்புகள் எல்லாம் என்னை செதுக்கியது. அதை திரும்ப திரும்ப வாசித்து என்னுடைய பேச்சை அழகாக்கி கொண்டேன், அலங்காரமாக்கிக் கொண்டேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் அரசியல்வாதி, இலக்கிய ஆளுமை நாஞ்சில் சம்பத் அவர்கள். ஆஸ்திரேலிய கலை மற்றும் பண்பாட்டுக் கழகத்தின் அழைப்பின் பேரில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று சிட்னியில் இடம்பெறும் இனிய இலக்கிய விழாவில் கலந்து கொள்ள வருகை தரவுள்ளார் நாஞ்சில் சம்பத் அவர்கள். திராவிட தலைமை என்று நீங்கள் குறிப்பிடுகின்ற அண்ணா, கருணாநிதி இவர்களின் எழுத்துக்கள் இலக்கியங்களே அல்ல, அவை பிரச்சாரங்கள் என்று நவீன இலக்கியவாதிகள் அவைகளை ஏற்க மறுக்கின்றார்கள். இந்த பின்னணியில் நவீன இலக்கியம் குறித்த உங்கள் எண்ணம் என்ன, கருத்து என்ன?
திராவிட இயக்கத்தை அறிவியக்கமாக முன்னெடுத்த அண்ணாவினுடைய ஆளுமையை கண்டு, அண்ணாவினுடைய ஆற்றலை கண்டு, தங்கள் இருப்புக்கு ஆபத்து வந்து விட்டது என்று சொல்லுகிறவர்கள் செய்கிற விமர்சனம். இந்த விமர்சனத்தில் நியாயம் இருப்பதாக கருதவில்லை, நான் வன்மம் இருப்பதாக கருதுகிறேன். ஏனென்றால் ரெண்டு தீபாவளியை திரையில் தொடர்ந்து ரெண்டு வருட காலம் ஓடிக்கொண்டிருந்த ஹரிதாஸ் பாடலுக்காகவே ஓடிக்கொண்டிருந்தது. ரெண்டு தீபாவளியை சந்தித்த தியாகராஜ பாகவதனுடைய ஹரிதாஸ் ஓடிய தமிழ்நாட்டில் ஏ சிங்க தமிழ்நாட்டை நீ சிலந்தி கூடாக ஆனது எப்பொழுது என்று குருதியில் சூடேற்றுகிற வசனங்களை எழுதிய கலைஞரின் வசனங்களை இலக்கியம் இல்லை என்று சொல்லுகிறார்களா? அறிஞர் அண்ணா அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய மைய மண்டபத்தில் பட்டமளிப்பு விழா பேருரையில் பேசுகிறார், முழுவயிறு காணாதார் முதுகெலும்பு புரிய பாடுபடுவோர், வாழ்வின் சுவை காணார் வலியுறின் பகடைக்காய்கள், ஓடப்பர் இவரெல்லாம் தருகின்ற வரிப்பணம்தான், கோட்டையாய் கொடிபரமாய் பாதையாய் பகுட்டுகளாய் அமலிடத்தும் அதிகாரிகளாய் அறிவு பெறாமையும் கூடங்களாய் விளங்குகின்றன என்று அண்ணா பேசுகிறார், அதை இலக்கியம் இல்லை என்று சொல்ல வருகிறார்களா? ஆகவே இது வந்து ஒரு வன்மத்தோடு செய்யக்கூடிய விமர்சனம் தான். ஆகவே நவீன இலக்கியத்தில் திராவிட இயக்கத்திற்கு ஏதாவது பங்களிப்பு இருக்கிறதா என்று கேட்டால், அந்த இலக்கியத்திற்கான பங்களிப்பிலும் திராவிட இயக்கம் வெற்றி பெற்றது. அன்றைக்கே தத்ருமேதை டி கே சீனிவாசனுடைய ஆடு மாடும் அதற்கு ஒரு உதாரணம். ஆகவே நவீன இலக்கியத்தினுடைய பங்களிப்பு ஜெயகாந்தன் அளவிற்கு எழுத்துறையில் சுடர் விட்டவர்கள் திராவிட இயக்கத்தில் நிச்சயமாக இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் மக்களினுடைய இதயங்களை ஆக்கிரமித்துக் கொண்டது திராவிட இயக்கத்தினுடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் என்பதை எந்த மன்றத்திலும் மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றுதி என்னால் சொல்ல முடியும்.
எதிரிகளை தூள் தூளாக்கும் உங்களின் அரசியல் பேச்சுக்கும் மேடையில் தூள் கிளப்பும் உங்கள் இலக்கிய பேச்சுக்கும் என்ன வித்தியாசமான தயாரிப்புகளை மேற்கொள்கின்றீர்கள்?
எப்பொழுதும் தயாரிப்புதான், நான் ஒரு நிமிடமும் சும்மா இருப்பதில்லை. ஒரு தலைப்பை எனக்கு தந்துவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த தலைப்பை அணி செய்வதற்கு என்னவெல்லாம் தேட வேண்டும் என்று சொல்லி நான் தொடர்ந்து வாசிக்க தொடங்கி விடுவேன். நேற்றைக்கு பாவேந்தர் முழக்கம் என்று சிற்றிதழை தொடங்கி அதை காரைக்குடி வாழ் தமிழர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆசிரிய பெருமக்களினுடைய இந்த மகத்தான முயற்சிக்கு முகம் தருகிற ஒரு திங்கள் கூட்டத்தில் நான் நேற்றைக்கு பேசுகிறது சொன்னேன், இன்றைக்கு தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய ஆபத்தும் அறைகூவலும் வந்திருக்கிறது. இந்த அறைகூவலை எதிர்கொள்வதற்கு தமிழை பேசுகிறவர்கள் தமிழை கேட்கிறவர்களுடைய தகுதிப்பாட்டை நாம் உயர்த்தியாக வேண்டும். அதற்கான காலத்தை அதற்கான கருவியாக தமிழர்களை தயார் செய்ய வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு கூட 46,000 தமிழ் பெயர்கள் சூட்டுவதற்கான புத்தகத்தை விஐடி விஸ்வநாதன் அவர்களுடைய தமிழ் இயக்கம் இன்றைக்கு அதை திருவண்ணாமலையில் வெளியிடுகிறது. அதே தமிழ் இயக்கத்தில் அவருடைய முத்து விழாவில் அவர் நடத்திய சில கூட்டங்களில் நான் பேசுகிற பொழுது சொன்னேன். ஆகவே என்னுடைய தமிழ் மொழிக்கு வந்திருக்கிற அறைகூவலை எதிர்கொள்கிற வகையில்தான் இப்பொழுது என்னுடைய தயாரிப்பும் என்னுடைய பங்களிப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. கூட்டங்களில் பேசுவதற்கு தயாரிப்பது அது ஒரு முறை, ஆனால் அரசியல் கட்சி கூட்டங்களில் பேசுவதற்கு இப்பொழுது தேவை புதிய கல்விக் கொள்கை. 14ஆம் தேதி நான் ஆஸ்திரேலியா வருவதற்கு முன்னால் சேதுபதி சீமையில் அலைவேவம் கடலோரம் எஸ்பி பட்டணத்தில் புதிய கல்விக் கொள்கையை கண்டித்து நான் ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன். புதிய கல்விக் கொள்கை ஆழமாக குளிதூண்டி புதைக்கப்பட்ட குலக்கல்வி திட்டத்திற்கு உயிர் தருகிற அனாவசியமான முயற்சி. எந்த கண்ணோட்டத்தில் அதை எப்படி இன்றைக்கு இருக்கிற தமிழர்கள் அதை நிராகரிப்பதற்கு அவர்கள் நெஞ்சில் நெருப்பை விதைக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். ஆகவே தயாரித்து விட்டு தான் மேடைக்கு போக வேண்டும்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil